நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவில் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான பல அம்சங்களை பற்றிய நடைமுறை தகவல்களை தரும் ஆஸ்திரேலியாவை அறிந்து கொள்வோம் SBS ஆடியோ பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியாவில் பணியிட நடத்தை கோட்பாடுகள் நிறுவனத்திற்கு நிறுவனம் வேறுபடுகின்றன. ஆனால் சில பொதுவான எழுதப்படாத விதிகள் பெரும்பாலான வணிகங்கள் மற்றும் தொழில்களில் பின்பற்றப்படுகின்றன. இந்த விவரணத்தில் ஒரு புதிய வேலையை தொடங்கும்போது எழுதப்படாத இந்த விதிகளை எவ்வாறு பின்பற்றுவது மற்றும் உங்களை பழக்கப்படுத்துவது என்பதை பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் ஒரு புதிய வேலையை பெற்ற பிறகு அந்த நிறுவனத்தின் எழுதப்படாத விதிகளை புரிந்து கொள்வது அவசியம் எனவும் அவை ஒருவரின் தொழில் முன்னேற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் சொல்கிறார் UTS பிசினஸ் ஸ்கூலின் அசோசியேட் டீன் மற்றும் இணை பேராசிரியரான ரோபின் ஜான்ஸ்.
So whilst we have these sort of written codes of conduct, it's those unwritten rules that can be quite challenging and can impact on someone's career progression, because maybe if you're not following those unwritten rules and you're not aware of them, it might be seen that you're not necessarily a team player or you're not somebody who fits into the culture of our organisation.
எழுதப்படாத விதிகளில் என்னென்னவெல்லாம் உட்பட்டிருக்கலாம் என உதாரணங்கள் மூலம் இணை பேராசிரியர் ஜான்ஸ் விளக்குகிறார். குறிப்பாக உங்கள் மேசையில் அமர்ந்தபடி சாப்பிடுதல், அலுவலக நேரத்தில் தனிப்பட்ட தொலைபேசி உரையாடல்களை மேற்கொள்ளுதல், அல்லது பணியிடத்தில் உங்கள் சமூக செயற்பாடுகளை பற்றி பேசிக்கொண்டே இருத்தல் போன்றவற்றை அவர் சுட்டிக்காட்டுகிறார்.
Some of the common ones you might hear about how you work at your desk. So it might be about whether you engage in personal conversations at your desk, whether you can take phone calls at your desk. Things like not eating at your desk, because often a lot of people complain about the smells or the fragrances coming from what people are eating. Other things might relate more into behaviours and emotions, so about to what extent is it acceptable to bring your emotions to the workplace, whether you gossip or not, talking about your social activities in the workplace. At some places that's very much frowned upon.
நாம் அணியும் ஆடை தொடர்பில் கவனம் செலுத்துவதும் பணியிட கலாச்சாரத்தின் மற்றொரு முக்கிய அம்சமாகும். பல பணியிடங்கள் கேஷுவல் அல்லது பிசினஸ் கேஷுவல் ஆடைகளை விரும்புகின்றன. அலுவலக ஆடைகள் தொழில், நிறுவனம் மற்றும் குறிப்பிட்ட பணியிடத்தை பொறுத்து பரவலாக மாறுபடும். ஆடைகளுக்கு அப்பால் அலுவலகத்தில் உள்ள மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் என்பது குறித்தும் பேசப்படாத விதிகள் இருப்பதாக இணைப்பேராசிரியர் ஜான்ஸ் கூறுகிறார்.
Some of the others might have to do with how you build relationships and how you network. There's often unwritten rules around that within workplaces, and also playing politics within the workplace and how you maybe deal with the internal politics of an organisation is a really important part. And there's a lot of rules that often go along with that that you'll only get to know over time, that you might pick up from looking at other people within the organisation as to how they behave.
மற்றொரு முக்கியமான எழுதப்படாத விதி, அலுவலக மின்னஞ்சல் தொடர்புகளை நீங்கள் எவ்வாறு பேணுகிறீர்கள், என்ன பாணியை கையாளுகிறீர்கள் என்பதை உள்ளடக்கியது என்று இணை பேராசிரியர் ஜான்ஸ் சொல்கிறார்.
Can you use emojis and exclamation marks and things like that? What's the etiquette around using those? And again, that might not necessarily be something that's written down. It's something that might be more informal as to how people communicate, but you can certainly put people offside with the way that you go about communicating through emails.
ஆஸ்திரேலியாவில் தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை பாதுகாக்கும் நோக்குடன் பணியிட சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் விரிவான கட்டமைப்பு உள்ளது என்கிறார் குயின்ஸ்லாந்தை தளமாக கொண்ட மல்டி கல்ச்சுரல் ஆஸ்திரேலியா தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ்டின் காஸ்லி.
The Australian workplace is, I think, very highly regulated, possibly more highly regulated than the workspaces of a lot of other countries. We do have a migrant workers' rights project. It's around actually informing people about this is your pay that you're entitled to receive. There are awards that apply to this role. These are the work conditions that you should expect. These are the work hours that you should be working. But there's also a whole range of things around what you need to do around your paperwork on taxes and superannuation and insurance.
நிஜாத் பசார் SBS டர்க்கிஷின் நிறைவேற்று தயாரிப்பாளர் ஆவார். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்வதற்கு முன்பு 20 ஆண்டுகள் துருக்கியில் பணியாற்றியிருக்கிறார். துருக்கியுடன் ஒப்பிடும்போது
ஆஸ்திரேலியாவில் பணியிட கலாச்சாரம் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார்.
Bullying is a norm in Turkey. It's expected. It's like, okay, the bosses need to be tough and the employees need to follow the orders. And here there are clear-cut definition of bullying and gender bias, anti-LGBTQ plus rhetoric statements.
ஆஸ்திரேலியாவில் புலியிங் எனப்படும் கொடுமைப்படுத்துதல் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மேலும் பணியிடங்கள் உட்பட அனைத்து கட்டமைப்புகளிலும் அதை நிவர்த்தி செய்வதற்கும் தடுப்பதற்கும் நடவடிக்கைகள் உள்ளன. இதேவேளை கருத்து வேறுபாடுகள் வெளிப்படுத்தப்படும் விதம் கலாச்சார நெறிமுறைகளின் அடிப்படையில் மாறுபடும் என கூறும் பசார், ஆஸ்திரேலிய பணியிடங்களில் இதனை மரியாதைக்குரிய மற்றும் ஆக்கப்பூர்வமான முறையில் செய்கிறார்கள் என்கிறார்.
There is this work culture of politeness. You have people appear as if they agree. At first they say, oh, okay, yes, you're right. That's a good point. And then say just the opposite. I try to move the conversation in a different direction. They start with, okay, there are no wrong answers. But there are wrong answers. In Turkey, it's more blunt. You have to say, no, that's wrong. This is the right way of doing things.
மேலும் ஆஸ்திரேலியர்கள் தங்கள் விருப்பமான அலுவலக தொடர்பு வடிவமாக கைகுலுக்குதல், தலையசைப்பு அல்லது வாய்மொழி வாழ்த்துக்களை பயன்படுத்துகின்றனர். இதேவேளை ஆஸ்திரேலிய பணியிடங்களில் நமது நாட்டு கலாச்சாரங்களை அப்படியே பின்பற்றுவது சிறந்த நடைமுறையாக இருக்காது என கூறும் கிறிஸ்டின் காஸ்ட்லி, அனைவரையும் கட்டியணைப்பது, கன்னத்தில் முத்தமிடுவது போன்ற முறைகள் சில நாடுகளில் காணப்படுவதை சுட்டிக்காட்டுகிறார்.
There are some countries where it's actually customary to hug everyone, even kind of do the double cheek kiss, which is not really the done thing in Australia, but kind of half and half. And then when you get even other different cultures as well, say, you know, a lot of Asian cultures, you absolutely do not do it.
நேரம் தவறாமை ஆஸ்திரேலிய பணியிடங்களில் மிகவும் மதிக்கப்படுகிறது. இது மற்றவர்களின் நேரத்தை மதிப்பதை காட்டும் அதே நேரம் தொழில் முறையின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும் மணி நேரங்களை பற்றி புரிந்து கொள்வது முக்கியம் என இணைப்பேராசிரியர் ஜான்ஸ் வலியுறுத்துகிறார்.
Whilst there might be written in your employment contract, there's often this unwritten rule where people may work until a certain point in time into the evening. So maybe officially meant to finish at say 5:30, but people work through until 7 o'clock. And if you're not seen to be there till later, it's thought, oh, that person's not very dedicated because they always up and leave right on time. I think a number of organisations have tried to change that.
ஆஸ்திரேலிய பணியிடங்களில் காஃபி பிரேக்ஸ் மற்றும் மார்னிங் டீ போன்றவற்றுக்கு நேரம் செலவிடுவது பொதுவானது. இந்த நேரம் மற்றவர்களுடன் உறவுகளை பேணுவதற்கும் மற்றும் குழு இணைப்புக்கான வாய்ப்புகளாகவும் காணப்படுகின்றன. இருப்பினும் புலம்பெயர்ந்தோர் சிலர் இந்த நடைமுறையை நன்கு அறிந்திருக்க மாட்டார்கள். மேலும் இது நெறிமுறையற்றதாகவும் நேரத்தை வீணடிப்பதாகவும் அவர்கள் கருதலாம். தனது நிறுவனம் ஊடாக உதவி பெற்ற ஒருவர் பணிக்கு சேர்ந்த புதிதில் அப்படித்தான் நினைத்ததாக கிறிஸ்டின் காஸ்லி தெரிவித்தார்.
She said, everyone kept saying, let's have a coffee. And I don't drink coffee. And I would just keep saying, well, no, because I don't drink coffee. And I didn't realize let's have a coffee means let's catch up, let's connect. You can drink other things other than coffee, but it becomes a really important point about connection. And I think it's understanding how you create those connections. What are the tips and tricks that actually is a thing that people struggle with most navigating their way through the workplace?
எனவே சில நேரங்களில் பணியிடத்தில் எழுதப்படாத விதிகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு நபர் தனிமைப்படுத்தப்படுவதற்கு வழிவகுக்கலாம். புதிதாக பணியில் சேர்பவர்களுக்கு தமது நடத்தை கோட்பாடுகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தெரியப்படுத்துவதற்கு மேலதிகமாக அங்கு பின்பற்றப்படும் எழுதப்படாத விதிகள் தொடர்பிலும் சக பணியாளர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் பணியிடத்தில் நண்பர்களை உருவாக்குவதன் மூலம் இந்த நடைமுறையை எளிதாக்கலாம் எனவும் கிறிஸ்டின் காஸ்லி பரிந்துரைக்கிறார்.
What a person coming in as a migrant into the workplace could do when they start is to kind of say, I need to understand the culture of the workplace to be able to perform to the best of my ability. What support can you give me as the employer to make sure that I'm doing the best for you?
இது ஒரு SBS audio podcast ஆகும். மேலும் பல ஆஸ்திரேலியாவை அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சிகளுக்கு sbs.com.au/australiaexplained-க்கு செல்லுங்கள்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.